ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு ஆதிசங்கர பிரம்மசூத்திர பாஷ்யம். வழங்குபவர் திரு மணி டிராவிட் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அதுவேளை சில பேர் அத்தியாசம் இல்லாமலே சாஸ்திரத்தை சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவா ஆட்சேபம் தெரிவித்தார். அந்த ஆட்சேபம் சரியில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லி முடிச்சார். இதுக்கு மேல ஒரு ஆட்சேபம் இருக்கு. பந்தம் சத்தியமாக இருந்தால் யாரத்தால் நிவர்த்தி ஆகாது, ஆகையால நிச்சயா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அப்ப சத்தியம்னா என்ன அர்த்தம், எந்த மாதிரி இருந்தாலும் நிவர்த்தி ஆகாதுன்னு சொல்றது. சத்தியம் ரெண்டு விதம், வியாபகாரிக சத்தியம் பரமார்த்த சத்தியம். திருவிக சத்தா சொல்றது வந்து சாதுசாரிக சத்தா, வியாபகாரிக சத்தா, பாரமார்த்திக சத்தா. சத்தியமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகாது அப்படின்னு சொல்றது. அந்த சத்தியங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் இல்ல நினைக்கிறேன், பரமார்த்த சத்தியம் அப்படின்னு அர்த்தம் நினைக்கிறீங்களா இல்ல வியாபகாரிக சத்தியம் அர்த்தம் நினைக்கிறீங்களா? பரமார்த்த சத்தியம்னு நீங்க எடுக்கின்றீர்களானால் பரமார்த்த சத்தியமாக இருந்தால் நிவர்த்தி ஆகாது அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தால், அதாவது வைத்திக்கு பரமார்த்த சத்தியம் அபரமார்த்த சத்தியம் அப்படின்னு ரெண்டு பிரச்சனையும் இல்லை. சத்தியம்னு சொன்னா ஒரே சத்தியம் தான், நிச்சயம்னு சொன்னா நிச்சயம். சத்தியம் நிச்சயம் அப்படின்னு ரெண்டு விதம்தான் பிரதிஜனை சொல்ற. சத்தியத்துக்குள்ள இது வந்து பரமார்த்த சத்தியம் அபரமார்த்த சத்தியம் அப்படிங்கிற ரெண்டு விதமான சத்தியம் கிடையாது. அதனால பரமார்த்த சத்தியமாக இருந்தால் நிவர்த்தி ஆகாது அப்படின்னு இந்த விசேஷணம் போடுறது தப்பு. பரமார்த்த சத்தியம்னு விசேஷணம் போடுறச்சே சத்தியம் ரெண்டு விதமாக இருக்கிறத வச்சுன்னா அபரமார்த்த சத்தியம் பரமார்த்த சத்தியம்னு ரெண்டு விதமாக சத்தியம் இருக்குங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பரமார்த்த சத்தியமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகாது அப்படின்னு நீங்க சொல்றது. அப்படியானால் எனக்கு இந்த பரமார்த்தங்கிற விசேஷணம் போட்டது தர்சனம். ஏன்னா ரெண்டு விதமான சத்தியமே கிடையாது. பிரமாணத்தினால எது தெரிகிறதோ அது சத்தியம் அப்படின்னு வச்சுட்டு பிரமாணிக்கம் சொல்றது. பிரமாணத்தினால இந்த வஸ்து இருக்கு அப்படின்னு எந்த வஸ்து தெரிகிறதோ அந்த வஸ்து தான் சத்தியம் அப்படிங்கிற சப்தத்தை அர்த்தம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களானால், அப்ப சத்தியமாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஞானத்தினால நிவர்த்தி வராதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்படியானால் இந்த பிரபஞ்சம் சத்தியம் இல்லை அப்படிங்கிறத நீங்க ஸ்தாபிக்கணும். அதாவது பிரமாணத்தினால இது சித்தமாகாது அப்படின்னு நீங்க சொல்லணும். பிரபஞ்சம் பிரமாணத்தினால இருக்குங்கிறது சித்தமாகாதுன்னு சொல்லணும். ஆனால் அது நீங்களையும் ஒப்பிட்டதே இல்லை. பிரபஞ்சத்துல வியாபகாரிக சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யக்ஷம் வருமானம் சர்வ பிரமாணத்தினாலும் பிரபஞ்சம் இருக்குங்கிறத நீங்களே ஒப்புகிறேன். ஆகையால பிராமணிக்கமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகாது அப்படின்னு நீங்க சொல்ற வாக்கியம் தப்பு. பிரபஞ்சம் பிராமணிக்கம்னு நீங்களே ஒத்துக்கிறபடியால நிவர்த்தி ஆகிறதுக்காக இது பிராமணிக்கம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு ஆட்சேபம் தெரிவிக்கிறார். அதாவது சத்திய பதார்த்தத்தில் என்ன பரமார்த்த சத்தியம் இருக்கணும் இல்ல பிரமாண சித்தம் இருக்கணும் அப்படின்னு விசாரிச்சு ஒரு ஆட்சேபம். இந்த ஆட்சேபத்தை நம்ம இங்கு சமாதானம் சொல்லணும் அப்படின்னு கேட்க, பரமார்த்த சத்தியம் அபரமார்த்த சத்தியம் சொல்றது சார். சத்தியமாக இருந்தால் நிவர்த்தி ஆகாது, இவ்வளவுதான் சொல்றேன். நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அது சத்தியம் இல்லைன்னு தீர்மானம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாம சத்தியத்தை பிரிச்சுப்போம். நிச்சயம் சித்தமானதுக்கு அப்புறம் நிச்சயக்குள்ள இது சத்தியம் இது ரொம்பவும் நிச்சய அப்படின்னு நிச்சயக்குள்ளதான் ரெண்டு விதம் பண்ணணுமே தவிர சத்தியத்துல ரெண்டு விதம் பண்ணிருக்கிறாங்க. சத்தியமாக இருந்தால் நிவர்த்தி ஆகாதுங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா விட்டு வேண்டும். அப்படியானால் பிரபஞ்சம் ஞானத்தினால நிவர்த்தி ஆகிறதுனால சத்தியம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணுன்ற வேண்டியது, அதாவது மிச்சதான். அப்புறம் இந்த மிச்சைக்குள்ள நாம ரெண்டா பிரிச்சுக்கலாம், பிராதிகாரிகம் வியாபகாரிகம் அப்படின்னு வச்சுக்கணுமே தவிர அந்த வியாபகாரிகம்னு சொல்றத சத்தியம்னு சும்மா சொல்றது. லோகத்துல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா சத்தியம், ஆனா இது சத்தியம் இல்லை இது மிச்சதான் அப்படின்னு சொன்னோம்னா நீ சொன்ன ஆட்சேபத்துக்கு இப்போ நான் பதில் சொன்னதான். ஏன்னா சத்தியம் சொன்னா எனக்கும் ஒண்ணும் ஒண்ணுதான், ரெண்டு விதமான சத்தியம் கிடையாதுதான். ஒரே சத்தியம் அதுதான் பரமான சத்தியம்னு பேர் வச்சு சொல்லுவோம், அது பத்தி எனக்கு வரைய. ஆனா அந்த சத்தியமாக இருந்தால் பிரபஞ்சத்துக்கு தியானத்தினால நிகழ்ச்சி வராது, அதனால பிரபஞ்சங்கிறது இருக்கலாம். இயற்கையாக சொன்னால் அதுக்குள்ள வியாபகாரிக சத்தியம்னு நீங்க கல்பனை பண்றது உங்க கல்பனை, அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய விஷயம்னு ஒரு சமாதானம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்சேபம் இருக்கு. நீ இவ்வளவு தூரம் வந்தத்தை அத்தியாசம்னு நீங்க சொல்றீங்க. அத்தியாசம் அப்படின்னு சொன்னா அதனுடைய சொரூபம் என்னன்னா இந்த தேகம் இந்திரியம், அத சூக்ம தேகம், ஸ்தூல தேகம், பாக்கிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் ஆத்மா தன்னிடத்துல ஒரு அத்தியாசம் சமத்தை ஏற்படுத்துகிறது. நான் தான் இது அப்படின்னு சதத்தை ஏற்படுத்துகிறது. இதுதானே அத்தியாசம். அத்தியாசத்துக்கே சமம்னு தானே அர்த்தம் இல்லையா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கோ ஆத்மான்னு சொன்னா ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு, ரெண்டாவது ஆத்மா கிடையாது, ஏகமேவோ அப்படின்னு. இந்த அத்தியாசம் வந்தது பரமாத்மாவுக்கா ஜீவாத்மாவுக்கா சித்தாத்மாவுக்கா? பரமாத்மாவுக்கு அத்தியாசம் வந்ததுன்னு சொல்றதே அபத்தமா இருக்கு. ஏன்னா தூண்டம் ஒரே இருட்டில் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அது எப்படி விருத்தமோ அந்த மாதிரி பரமாத்மா ஸ்வரூபத்துல ஒரே அத்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றது சரி. அப்போ ஜீவாத்மாவுக்கு தான் இந்த அத்தியாசம் அப்படின்னு சொல்லலாமே. அப்படியான பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டும் வேறேன்னு நீ ஒத்துக்கிறியோ அப்படின்னு கேட்டா வேறேன்னு ஒத்துக்கல. அவித்யா சம்பந்தத்தினால ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டா பிரிஞ்சுது. ஒரே ஆத்மா, ஒரே ஆத்மா அவித்யால ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டா பிரிஞ்சுது. அப்படி இருக்கும்போது அத்தியாசம்ங்கிறது ஜீவாத்மாவுக்கு வருது, பரமாத்மாவுக்கு இல்லை அப்படி சொல்லலாமே அப்படின்னு கேட்டா, ஜீவாத்மாவுக்கு அத்தியாசம்னு சொல்றது வேற ஒரு சிக்கல் இருக்கு. ஜீவாத்மாங்கிறது யாரு? அவித்யோட அத்தியாசத்தோடு சேர்ந்த ஆத்மாவ நான் ஜீவாத்மான்னு சொல்லணும். அதாவது அத்தியாச சம்பந்தம் அவித்யாத்தியாசம் இருக்கக்கூடிய ஆத்மாவை நாம ஜீவாத்மான்னு சொல்லணும். அப்படியானால் அவித்யாத்தியாசம் எதுல வந்தது, எந்த சைதன்யத்துக்கு வந்ததுன்னு சொன்னா, அவித்யாத்தியாசம் இருக்கக்கூடிய சைதன்யத்துல இந்த அவித்யாத்தியாசம் வந்ததுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. இதை கொஞ்சம் ஸ்பஷ்டமா சொல்லணும்னு சொன்னா, இப்போ மனுஷாயின எடுத்துட்டோம்னா, கம்பு வச்சிருந்திருக்கிற மனுஷால் குச்சி வச்சிருந்திருக்கிற மனுஷால் குச்சி வச்சுக்காத மனுஷால்னு ரெண்டா பிரிக்கும். இதுக்குள்ள உலகம்போ உலகத்துல எல்லா மனுஷாலும் வந்தாச்சு. ஒன்னா குச்சி வச்சிருந்திருக்கிறவா இருக்கணும், இல்ல குச்சி இல்லாதவாளாக இருக்கணும், தண்டியாக இருக்கணும் இல்ல அதண்டியாக இருக்கணும். இப்ப இந்த ரெண்டு விதமான மனுஷால தண்ட சம்பந்தம் குச்சி இல்லாத மனுஷன் கிட்ட இருக்கா, குச்சி இருக்கக்கூடிய மனுஷன் கிட்ட தண்ட சம்பந்தம் வருதா அப்படின்னு கேள்வி கேட்டாரு. ரெண்டுலையும் தப்பு சொல்லணும். குச்சி இல்லாத மனுஷன், அதாவது தண்ட சம்பந்தம் இல்லாத மனுஷனுக்கு தண்ட சம்பந்தம் வருதுங்கிறது விருப்பமாச்சேன் இல்லையா? தண்ட சம்பந்தம் இல்லாதவன் அப்படின்னு சொல்றது அங்க தண்ட இல்லைன்னு தீர்மானமா செய்யும். அப்ப இருக்கிறச்ச அப்பேற்பட்ட மனுஷனுக்கு தண்ட சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றது தண்ட சம்பந்தம் குச்சி உள்ள மனுஷன் இருக்கானே அவனுக்கு தான் தண்ட சம்பந்தம் வருதுன்னு சொன்னார். இந்த தண்ட சம்பந்தம் வரத்துக்கு முன்னாடியே அவன் தண்ட சம்பந்தத்தோடு இருந்தார், குச்சி உள்ளவனாக இருந்திருக்கான். அப்பதான் குச்சி உள்ள ஒரு மனுஷனுக்கு குச்சி சம்பந்தம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் தப்பு. அப்படி சொல்லலைன்னா அனவஸ்த கொள்கை. அவித்யா சம்பந்தம் எங்க வந்தது? அவித்யா சம்பந்தம் அவித்தையோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆத்மாவில அவித்யாத்தியாசம் ஏற்பட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த அவித்யாத்தியாசம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அந்த அவித்யா சம்பந்தம் இருக்கு. அந்த அவித்யா சம்பந்தம் எப்படி ஆத்மாவில வந்ததுன்னு கேட்டா, அதுவும் நீங்க இதே மாதிரி அவித்யா சம்பந்தம் உள்ள ஆத்மாவில தான் வந்ததுன்னு சொல்லணும். இப்படி சொல்றதுக்க ஒரே ஆமாம். ஆக ரெண்டு விதத்துல பார்த்தாலும் இதுல தப்பு வருது. நீங்க அத்தியாசம் சொல்ல முடியாது. அதுக்கு இவர் சொல்றார், இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே தப்பு. அதாவது நியாயசாஸ்திரத்துல சில கேள்விகளை அசதுக்கரம் சொல்லிட்டேன், அதாவது ஜாதின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. அந்த மாதிரி கேள்வி கேட்டா உன்னுடைய சித்தாந்தத்துக்கு ஹானி வரும். ஒரு உதாரணக்காக, பர்வதத்துல பூமத்தை பார்த்து அக்னி இருக்குன்னு ஒருத்தன் அனுமானம் பண்றான். இப்ப பூமுங்கிறது ரெண்டு விதமா இருக்குன்னு வச்சுக்கோம். பருவத்தில் சாத்தியத்தை வச்சுக்கோம். அதாவது வங்கிய ரெண்டு விதம், வங்கிங்கிறது ரெண்டு விதம். அதாவது பருவதீய வங்கி, அபர்வதீய வங்கி ரெண்டா தெரியலாம். அதாவது பருவதத்துல இருக்கக்கூடிய நெருப்பு, பருவதத்துல இல்லாத நெருப்பு, இதை தவிர மூணாவது நெருப்பு இருக்க முடியாது. எல்லா நெருப்பும் இவ்வளவு அடங்கினது. ஒன்னா பருவதீயம், இல்ல அபர்வதீயம், இது ரெண்டு உள்ள அக்னி சாமான்யம் அடங்கிடு. இதை தவிர மூணாவது ஒரு அக்னிங்கிறது கிடையவே கிடையாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த பர்வதத்துல அக்னி இருக்குன்னு சொல்றையே, பர்வதீய அக்னி இருக்கு அப்படிங்கறத நீ பூமத்தினால சாதிக்கிறையா, இல்ல அபர்வதீய அக்னி இருக்குங்கிறத சாதிக்கிறையா அப்படின்னு கேட்கும். அபர்வதீய அக்னியை நான் எப்படி சாதிக்க முடியும்? பர்வதத்துல இல்லாத அக்னி பர்வதத்துல இருக்குன்னு சொல்றதே அபத்தமாச்சே, அது சொல்ல முடியாது. அதனால பர்வதத்துல இருக்கக்கூடிய அக்னி தான் பர்வதத்துல இருக்கிறதாக நான் சாதிக்கிறேன்னு சொன்னால், நீ இதுக்கு முன்னாடி திருஷ்டாந்த சொன்னியே, திருஷ்டாந்தத்துல மகானசத்தை திருஷ்டாந்தமாக இருக்கிற மகானசத்துல அக்னியும் தூபமும் சேர்ந்து இருக்கு, அதனால இங்கேயும் அக்னி இருக்கணும். ஆனா மகானசிய திருஷ்டாந்தத்துல பருவத்திய வஞ்சி இருக்குமோ? இருக்க முடியாது. மகானசத்துல பருவத்துல இருக்கக்கூடிய வஞ்சி மகானசத்துல எப்படி வர முடியும்? அந்த மகானசிய வஞ்சி தான் இருக்கும். அப்படி பார்க்கறச்ச நீ சொன்ன திருஷ்டாந்தத்துல சாத்திய வைக்கல்யம்ங்கிற தோஷம் ஏற்படுறது. சொன்ன திருஷ்டாந்தத்துல சாத்திய நீ சாதிக்கக்கூடிய வன்னியும் பர்வதீய வன்னி. ஆனா திருஷ்டாந்தத்தை மகாநகம்னு சொல்ற மகாநகத்துல பர்வதீய வன்னி இருக்காது. பர்வதீய வன்னா பர்வதத்துல இருக்கக்கூடிய வன்னி மகாநகத்துல எங்க வரப்போறது வர. ஆகையாலே இந்த அனுமானம் தப்புன்னு சொன்னா இப்படி தப்புன்னு சொல்றதுதான் தப்பு. இது ஜாதின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த விசேஷணங்கள் போடுறதே கிடையாது. மகாநதி வந்தி சாதிக்கிறேன், பர்வதிய வந்தி சாதிக்கிறேன் அப்படிங்கிற விசேஷணமே இல்லை. நான் சாதிக்கிறது வந்தி. இதை தூண்டத்தை கொண்டு பருவதத்தில் நான் எதை சாதிக்கிறேன்னு சொன்னா வந்தியை சாதிக்கிறேன். பர்வதிய வந்தியா பர்வதிய வந்தியா விசேஷணம் போடுறதா சாதிக்கிறதுக்கு அப்புறம் அது பர்வதத்துல இருக்கிறதுனாலே அது பர்வதிய வந்தி ஆகிறது. இதுதான் அதுக்கு சரியான அர்த்தமா. அதே மாதிரி இந்த இடத்துலையும் தண்ட சம்பந்தம் எங்க ஏற்பட்டது, தண்ட சம்பந்தம் சண்டிலையா அகண்டிலையா அப்படின்னு கேட்கறது தப்பு. புருஷனுக்கு தண்ட சம்பந்தம் வந்துருக்கு. புருஷனுக்கு தண்ட சம்பந்தம் புருஷன் சாமான்யமா சொல்றது, அது தண்டியாவும் இருக்கலாம் அகண்டியாவும் இருக்கலாம் ரெண்டையும் சேர்த்து சாதாரணமா சொல்லும் போது புருஷன். அந்த புருஷனுக்கு தண்ட சம்பந்தம் ஏற்பட்டது, அதனால அவன் தண்டியானா அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் சமாதானம். அதே மாதிரி இந்த அவித்யா சம்பந்தம்ங்கிறது சைதன்யத்துக்கு ஏற்பட்டது. ஜீவனுக்கு ஏற்பட்டதா பரமாத்மாவுக்கு ஏற்பட்டதான்னு சொன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அவித்யா சம்பந்தம் சைதன்யத்துல ஏற்பட்டது. சைதன்யம் பொதுவாக இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு கேட்டா அவித்யா சம்பந்தம் வந்ததுனால இந்த சைதன்யம் மூணாக பிரிஞ்சது. நாங்க வந்து ரெண்டா பிரிஞ்சதுன்னு சொல்லியிருப்போம், ஆனா இப்ப மூணா பிரிஞ்சது. எப்படி மூணா பிரிஞ்சது? இந்த வியாக்யாதாவுடைய மதத்துல ஜீவனும் ஈஸ்வரனும் அதாவது பிரதிபிம்பவாதம் இவருடைய மதம், பிரதிபிம்பவாதம் அவசியவாதம் பிரதிபிம்பவாதத்தை அனுசரிக்கிறவர். பிரதிபிம்பவாதத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டு பார்த்தோம்னா ஒரு கண்ணாடி ஒரே ஒரு முகம். இந்த முகம் கண்ணாடியில் எதிர்த்தா போல இருக்கும்போது மூணாகிறது. எப்படி மூணாகிறது? கண்ணாடியில ஒரு முகம், அதுக்கு பிரதிபிம்பம். இந்த பிரதிபிம்பத்துக்கா பிரதிபிம்பத்துக்கு பிம்பமானது இன்னொரு முகம். பிம்பம்னு ஒண்ணு, பிரதிபிம்பம்னு ஒண்ணு, முகம்னு ஒண்ணு. முகம்னு சொன்னா உபயானம். பிம்பமும் முகம், பிரதிபிம்பமும் முகம் தானே. பிம்பமும் முகம்தான், பிரதிபிம்பமும் முகம்தான். ஆக முகம்னு ஒண்ணு, பிரதிபிம்ப முகம்னு ஒண்ணு, பிம்ப முகம்னு ஒண்ணு. இப்படியாக மூணாயிரம் அந்த விருட்டியில பாக்குறது இந்த அவித்தையோ மாயையோ ஏதோ ஒரு உபாதி வச்சுட்டு இருக்கோமே, இந்த உபாதியில சைதன்யத்துக்கு சம்பந்தம். ஒரே சைதன்யம் தான் இருக்குது, ஏகமேவா அத்தியம். அந்த சைதன்யத்துக்கு உபாதியில சம்பந்தம் வரும்போது மூணு சைதன்யம் வந்துருக்கும். எப்படின்னா பிரதிபிம்ப சைதன்யம்னு ஒண்ணு, பிம்ப சைதன்யம்னு ஒண்ணு, உபயானஸ்தூதமான சைதன்யம்னு ஒண்ணு. ஆக மூணு சைதன்யம். இப்ப இதுக்கு மேல நம்ம பார்க்கலாம் சரித்திர சம்பந்தம் வந்ததுல மூணு ஆகா மூணு சைதன்யம் இப்ப கிடைச்சு போச்சு. நீங்க மூணுல மூணுல அதுக்கு மேல நம்ம கற்பனை பண்ணியாங்க. இப்ப இந்த அவித்யங்கிறது இருக்கு, இந்த அவித்யானது தன்னுடைய காரியம், அவித்தியுடைய காரியம் தான் அத்தியாசம். அவித்தியுடைய காரியமான அத்தியாசம் எந்த சைதன்யத்துக்கு வருது? அது என்ன சொல்லணும்னு கேட்டா அவித்தியில பிரதிபிம்பமான சைதன்யம் இருக்கே அந்த சைதன்யத்துக்கு தான் அத்தியாசம் வருது. அவித்தியால வரக்கூடிய அந்த அகம் மனுஷியா இத்தியாதி அத்தியாசம், தேக இந்திரியாதி சாதாரண அத்தியாசம் வருதுன்னு சொல்றோமே, அந்த அத்தியாசம் எதுக்கு வந்ததுன்னு சொன்னா அவித்தியில பிரதிபிம்பிதமாக இருக்கக்கூடிய சைதன்யத்துக்கு தான் வந்தது. அதனுடைய பிம்பத்துக்கோ அல்லது உபயானசூதமான சுத்தமாக இருக்கோ அதுக்கோ இல்லை. இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஒரு பானையில ஜலம் இருக்கு, பானையில ஜலம் இருக்கணும்னு சொன்னா அது பானைக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கணும், ஆகாசம் இருக்கணும், அப்பதான் அதுல ஜலம் விட முடியும் இல்லையா. இப்ப பானையில கடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு, அந்த ஆகாசத்துல ஜலம் ஆசிரியிட்டு இருக்கு, பானை ஜலம் இருக்குன்னு. இந்த ஜலத்துல மேல இருக்கக்கூடிய அந்த சாப்த நட்சத்திரம் அதாவது நட்சத்திரம் மேகம் இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆகாசம் பிரதிபிம்பிச்சு. இப்ப இந்த மூணு ஆகாசம் ஆச்சு. ஆகாசம்னு ஒண்ணு, அதாவது மொத்த ஆகாசம் மேல கீழே எல்லாம் சேர்ந்து ஒரே ஆகாசம். கடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம்னு ஒண்ணு, மேல மாத்திரம் இருக்கக்கூடிய ஆகாசம்னு ஒண்ணு, பிரதிபிம்ப ஆகாசம். இப்படி பார்த்தா நாலு ஆகாசம் கூட சொல்லலாம், பிரதிபிம்ப ஆகாசம்னு. இப்ப இது என்ன ஆச்சு கேட்டா ஜலம் கொஞ்சம் லேசா அசைஞ்சு, ஜலம் அசைஞ்ச உடனே இப்ப எந்த ஆகாசம் அசையும்னு பார்க்கணும். நடத்தக்குள்ள இருக்கக்கூடிய நிஜமான ஆகாசம் ஜலம் தான் அசையிறது. அந்த ஆகாசம் அப்படியே இருக்கு, அதுல ஒன்னும் ஆட்டம் இல்லை. மேல அந்த நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கு, அந்த ஆகாசம் அதுவும் அசையல. ஜலம் அசைஞ்சதுனால அதுவும் அசையல. அப்ப மொத்தமா உபயானசூதமான ஆகாசம்னு இருக்கு, அதுவும் அசையல. அப்ப எது அசைஞ்சதுன்னா இந்த ஜலத்துல பிரதிபிம்பிச்சிருக்க அதுல நட்சத்திரம் மேகம் எல்லாம் தெரியறது பிரதிபிம்ப ஆகாசம்னு ஒண்ணு. இதுதான் அசையும். ஜல அசையும் போது ஜலத்துல பிரதிபிம்பிதமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாசம் தான் அசையிறது. அதுக்கு பிம்பமான ஆகாசமோ வெறும் ஆகாசமோ அசையல அப்படிங்கறது பாக்குறது. இப்படி பாக்குறது அவித்தியல அவித்தியல் ஜல ஜலங்கிறது உபாதி. ஜலத்துல வரக்கூடிய ஜலனம் ஜலத்துல பிரதிபிம்பிதமான ஆகாசத்துல தெரிகிறது. இது கட்டாந்த அப்ப இதே மாதிரி அவித்தியல வரக்கூடிய விகாரங்கள் அதாவது அதனுடைய பரிணாமம் தானே சம்பூர்ண ஜெகத்து எல்லாமே அவித்தியுடைய பரிணாமம் தானே. அதனால வரக்கூடிய அத்தியாசம் இது எல்லாம் எங்க ஏற்படுறதுன்னு கேட்டா அவித்தியில பிரதிபிம்பிதமாக இருக்கக்கூடிய சைதன்யத்துல தான் இது எல்லாம் உண்டாகிறது. அவித்யா பரிணாமமான மனசு அதாவது மனசுன்னு நான் சும்மா சொல்றேன் சூக்ம சரீரம் தூல சரீரம் இந்த எல்லா சரீரத்துடைய அத்தியாசமும் அவித்தியில பிரதிபிம்பிதமா இருக்கக்கூடிய சைதன்யத்துக்கு வருதே தவிர உண்மையான சைத்தன்யம் இருக்கு நிஜ சைத்தன்யம் பிம்ப சைத்தன்யம் பிம்ப சைத்தன்யத்துக்கோ பிரதிபிம்பூலமான ஒரு சைதன்யமும் அவங்க இருக்க அந்த சைதன்யத்துக்கும் இல்லை. இப்ப இங்க ஒரு விசேஷம் உண்டு அவித்தியக்கு சம்பந்தம் எந்த சைதன்யத்துல சொன்னோமோ அந்த சைதன்யத்துக்கு ஒரு இதுவும் வரல பந்தமே வரல. ஆனால் அவித்தியில சம்பந்தம் வந்ததுனால பிரதிபிம்ப சைதன்யம்னு ஒண்ணு தனிப்பட்டு வந்தது அதுக்குதான் சக்கரபந்தமும் வந்து சேர்ந்தது. இதுதான் ஜீவன் ஜீவன். இப்ப ஜீவன் இது வந்து நான் இப்ப வரைக்கும் சொன்னது பிரதிபிம்பவாதிகள் சொல்லக்கூடிய எல்லா மதத்துக்கும் சமானமான ஒரு ஒரு பிரக்கிரியை அது பிரதிபிம்பவாதம்னு எடுத்துட்டோம்னா அது வந்து ஜீவனை பிரதிபிம்பமாக சொல்லக்கூடிய எந்த பட்சமா இருந்தாலும் எல்லா பட்சத்தும் இந்த பிரக்கிரியை சமானமான பிரக்கிரியை. பிரகடாசக்காரர் என்ன பண்றாருன்னா அவர் ஈஸ்வரனையும் பிரதிபிம்பம் ஈஸ்வரனும் பிரதிபிம்பம் ஜீவனும் பிரதிபிம்பம் ரெண்டையும் பிரதிபிம்பமாக வச்சுக்கூடிய வச்சிருந்து பேசுறவர் பிரகடாசக்காரர். இப்ப அப்படி சொன்னாரு ஜீவனையும் ஈஸ்வரனையும் பிரிக்கிறதுக்கு ரெண்டு உபாதம் தேவைப்படும் இல்லையா. ஒரே கண்ணாடியில ஒரு முகம் ரெண்டாக தெரிகிறது சாத்தியமே இல்லையா. ரெண்டு உபாதி இருந்தாத்தான் இது ரெண்ட பிரிக்க முடியும் ரெண்டு பிரதிபிம்பமாக பிரிக்க முடியும். அப்படி இருக்கிறச்ச ஜீவனையும் ஜீவனும் பிரதிபிம்பம் ஈஸ்வரனும் பிரதிபிம்பம்னு சொல்லணுமே ஆனால் அப்ப இவருக்கு ரெண்டு உபாதி தேவைப்படும். ஆனா ரெண்டு உபாதிங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா அவித்தியையும் மாயையும் ரெண்டு சாட்சியக்காரன் நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன். இப்ப ரெண்டு உபாதி சொன்னா நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கோம் மாயையை உபாதியாக வச்சுட்டு ஈஸ்வரன் இருக்கும் மாயையில பிரதிபிம்பிதமா இருக்கிறவர் ஈஸ்வரன் அவித்தியில பிரதிபிம்பிதமான சைதன்யம் ஜீவன் இப்படியாக சொல்லணும். இப்படி சொல்றாங்கன்னா மாய வேற அவித்திய வேற அப்படி சொன்னாதான் இந்த ரெண்டுக்கும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வேதத்தை சொல்ல முடியும். அப்படி சொன்னா அது சத்தியம் சித்தாந்தத்துக்கு விருத்தமாக இருக்கு. ஆச்சாரியார் எங்கேயுமே அவிங்க வேற மாய வேறன்னு உடனே சொல்லல மாயையும் அவிங்கும் ஒண்ணுங்கிறது அநேக இடத்துல சொல்லியிருக்காரு. அதனால இப்படி காக்கிய வியாசியானம் பண்றதுக்கு அவரால் சொல்லுவது சொல்ல முடியாது. அதனால இவர் என்ன பண்ணினார் மாயையும் அவிங்கையும் வேறேன்னு சொல்லல ஆனா வேறன்னு சொல்லும்படியாக மாய மாயே அவிங்கே ரெண்டும் தாராத்தம் இருக்கு ஆனா உபாதி வேற மாய ஒண்ணு அவிங்க நானு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்ற அப்படின்னா எப்படி உங்களுடைய பிரக்கிரியை எப்படி இருந்தா மாயைங்கிறது ஒண்ணு இதே ஒரு மாயதான். இந்த மாயல அனந்த பாகங்கள் ஒரு பட்டம் எடுத்திருந்தோம்னா ஒரு ஒரு சம்பூர்ணமான ஒரு வஸ்திரம் எடுத்திருந்தோம்னா அந்த வஸ்திரத்துல இந்த இப்படி ஒரு நூல் சேர்ற சேர்றது இப்படி ஒரு நூல் சேர்றது இந்த மாதிரி ரெண்டு நூல் சேர்ந்து கொடுத்தோம்னா ரெண்டு நூல் இந்த மாதிரி சேர்ந்தா நடுவில் ஒரு கட்டம் மாதிரி ஆயிடும் இல்லையா. எத்தனை கட்டம் இருக்கும் இந்த கட்டங்கள் நிறைய இருக்கு அவ்வளவு கட்டங்கள் இருக்கு ஆனால் இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு படம் கட்ட கட்டமா தெரியறதே தவிர பாகங்கள் இந்த படத்துல எவ்வளவு பாகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாகங்கள் அந்த மாதிரி மாயைங்கிறது ஒரு பெரிய வியாபகமான ஒரு பதார்த்தம். ஆனா அது ஒண்ணு அதுல அனந்தமான அல்ப அல்ப பிரதேசங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு அவித்தியங்கள் இருக்கு. இந்த பிரதேசம் ரெண்டும் ஆவரணம் நிக்ஷேபம்னு ரெண்டு சக்திய உடையதாக இருக்கு. இதுதான் அவித்யா. இதுக்கு ஏன் அவித்யான்னு பேருன்னு கேட்டா வித்யால நிவர்த்தியாக கூடியது இது அதனால அவித்யா. அவித்யானதுனால இத வந்து இது ரெண்டு காரியம் செய்ய போறது ஆவரணம் பண்ணி நிக்ஷேபத்தை வேற பண்ண போறது ஸ்வரூபத்தை ஆவரணம் பண்ணணும் இல்லாதத தெளிவுபடுத்தணும். இது ரெண்டு காரியம் யாருக்கு பண்ணாலும் ஜீவனுக்கு. அதனால இந்த அவித்யே ஜீவனுக்கு உபாதியாக வச்சுருந்தோம். இப்ப நானா ஜீவவாதம் தான் பிரச்சாரத்துக்கு ஆரம்பப்படுத்துறாரு. ஏக ஜீவவாதம் இல்லை, எத்தனை அவித்தையோ அத்தனை ஜீவன். ஆக ஒரு ஜீவனுக்கு ஒரு அவித்தையால உண்டாகக்கூடிய மனசு, அதனால வரக்கூடிய சூப்பு சரீரம், சூட சரீரம், இது எல்லாம் அவனுக்கு உபாதியாக வரும். அந்த ஒரு ஜீவனுக்கு தியானம் வரும்போது, தியானம் வரும்போது அந்த ஒரு அவித்தைங்கிறது நஷ்டமாயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆறாம், என்ன ஆறான்னா அவர் சுற்றி கேட்கணும் ஆயிடும். அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் கண்ணாடி உடஞ்சு கொடுத்துனா எங்க போச்சுன்னு கேட்டா எங்கேயும் போகல. பிரதிபிம்பங்கிறது பிம்பம் தானே, சுத்த சைதன்யமாக இருக்கு. இது இவருடைய சித்தாந்தம். இப்படி பாக்கிறது இந்த மாதிரி சொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, மாயங்கிறது எல்லாம் சேர்ந்து ஒண்ணு, அது எல்லாத்துக்கும் எல்லாத்திலையும் பிரதிபிம்பமானவர்னு சொல்லும் போது ஈஸ்வரன் அவர் சொல்லணும். அந்த ஈஸ்வரன் இப்ப சகல ஜீவனுக்கும் அந்தாத்மாவாக இருந்திருக்கார். ஏன்னா மாயையும் அதனுடைய பிரதேசமும் வெவ்வேறு இல்லை இல்லையா? பிரதேசத்தை வேணும்னா தனித்தனியாக சொல்லிடலாம், ஆனா இது எல்லாமே சேர்ந்ததுதான் மாயை. அப்படி சொல்லும் போது இந்த சம்பூர்ண மாயையில பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன், இது ஒவ்வொரு பிரதேசத்துல பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய ஜீவன் அவ்வளவு பேருக்கும் அந்தர்யாமியாகவும் அந்தராத்மாவாகவும் இருந்துட்டார் அப்படிங்கிறது சொல்ல முடியிருக்கு. அதே சமயத்துல இந்த ஜீவன்களுக்குள்ள ஒரு ஜீவன் குரு, ஒரு ஜீவன் சிஷ்யன். அதாவது தியானம் வந்தாச்சுன்னா அவன ஜீவன் முக்தியா இருக்கும்போது குருவாக வச்சுக்கலாம், சிஷ்யன் வச்சுக்கலாம், ஒருத்தன் வந்து சுகத்தை அனுபவிக்கிறான், ஒருத்தன் துக்கத்தை அனுபவிக்கிறான், இது எல்லாம் சொல்ல முடியும். இத்தனை எத்தனையோ வைத்தியம் இருக்கு, இவ்வளவுதான் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்ப இன்னும் ஒரு ஒரே ஒரு விசேஷம் இருக்கு. இது என்னன்னா, இந்த ஜீவனுக்கு இந்த அந்தகரணத்துல வித்தியங்கிறது உண்டாகும், ஞான உபதேசத்தினால அகண்டாகார விருத்திங்கிறது உண்டாகும். அப்படி உண்டாச்சுன்னா இந்த ஒரே ஒரு அவித்தியை அவனுக்கு அந்த இடத்துல நசிச்சு விடுறது. அதனால இந்த ஜீவனுக்கு முக்தி, பாக்கி அவித்தியெல்லாம் இருக்கிறதுனால மற்ற ஜீவனங்களுக்கு அந்த சமயத்தையும் வந்து இருக்கு. அப்புறம் ஒரு இது என்னன்னா, இப்ப இந்த முக்தனான ஜீவன் இருக்காங்க, முக்தி அடைஞ்சுட்டாங்க, இவனுக்கு மற்ற பந்தங்கள், மற்ற ஜீவ திருஷ்டியில இருக்கக்கூடிய பந்தம் இருக்கு, அதாவது பிரபஞ்சம் இருக்கு. இந்த பிரபஞ்சானுபவம் இருக்குமா இருக்காதா? ஏன்னு கேட்டா இவருடைய அவித்திய கோவில் தூண்டுறது வார்த்தம், ஆனா மற்ற அவித்யா பாகங்கள்லாம் இருந்துட்டே இருக்கு, மற்ற ஜீவனங்கள்லாம் பிரபஞ்சத்தை பார்த்துட்டேதான் இருக்கா. அப்ப அந்த பிரபஞ்சமானது இந்த ஜீவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்ல. எல்லா பிரபஞ்சமும் இருக்கு, ஆனா அந்த பிரபஞ்சமானது இந்த ஜீவனால அனுபவிக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, கண் இல்லாதவன் ரூபத்தை பார்க்க முடியாது, அதுக்காக ரூபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ரூபத்தை பார்க்கறதுக்கு அவனுக்கு கண்ணுங்கிற சாதனம் தேவை, அது இல்லைனால பார்க்கல. இப்ப பிரபஞ்சத்தை பார்க்கறதுக்கு அவனுக்கு அவித்யாத்யாசம்ங்கிறது முதல் காரணம். அவித்யாத்யாசம் இவனுக்கு இல்லை, அதனால இவன் எந்த பிரபஞ்சத்தையும் பார்க்கறது, அதுக்காக பிரபஞ்சமே இல்லைன்னு சொல்லல. பிரபஞ்சம் இருக்கு, மந்திரவாதம் திருஷ்டியில உபபோகத்துல இருந்து. இப்படி சொன்னால் ஒரு ஸ்ருதி விரோதம் வருது, பூஜஸ்தானே விஸ்வ மாயா நிவர்த்திக்கு ஒரு ஸ்ருதி. இந்த ஸ்ருதியில முதல்ல ஒரு ஞானம் வந்தது, ஞானம் வந்ததுனால அவித்திய போயிட்டு, அவித்திய போன பிறகு ஏதோ சம்சார ரூபாத்துன்றது ஜீவன் முக்தி, அப்புறம் விதேக முக்தியை சொல்றது. அதுக்கு அடுத்தது விதேக முக்தி சொல்லும் போது விஸ்வ மாயா நிவர்த்திக்கு, நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா ஒரு அவித்தியக்கு தான் நிவர்த்தி வந்ததே தவிர மாயைக்கு நிவர்த்தி வரல. இந்த சுருதி என்ன சொல்றது, மாயைக்கு நிவர்த்தி வருதுன்னு சொல்றது. அப்ப நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்டா அவர் வியாசனம் பண்ற, இந்த இடத்துல மாயா சப்தத்துக்கு அவித்தியான அர்த்தம் வச்சுக்கணும். இந்த சுருதியில மாயா சப்தத்துக்கு அவித்யா எவ்வளவு, இவனுக்கு முதல்ல ஒரு அவித்தியை நிவர்த்தி ஏற்பட்டது. ஜீவன் முக்தி காலத்துல சம்ஸ்கார ரூபங்கள் இருந்துட்டே இருந்தது, விதேக முக்தி காலத்துல பிரார்த்தனை முடிஞ்ச விதேக முக்தி காலத்துல அந்த மாயையுடைய அவிக்கையுடைய ஒரு சம்ஸ்காரம் இருந்தது, அந்த சம்ஸ்காரத்துக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. இவ்வளவுதான் இந்த சுருதி கருத்தமே தவிர மாயைக்கு ஒரு நாளும் நிவர்த்தி கிடையாது அப்படின்னு. ஒரு கேள்வி இன்னொன்று வருது, நீங்க இப்படி இந்த மாயில அந்த பிரதேசங்கள் இருக்குன்னு சொன்னீங்க, அதுல ஒவ்வொரு அவித்தியான கொள்கை ஒவ்வொரு ஜீவனுக்கு தியானம் வந்து முக்தியாகும் போது ஒவ்வொரு அவித்தையா தீண்டே போயிடுறதோ இல்லையா? அப்ப ஒவ்வொரு அவித்தையா போறத கடைசியில ஒரு நாளைக்கு மாயையே இல்லாம போயிடுமே, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாயில பிரபஞ்சம் குறைஞ்சு போகணும். ஏன்னா எத்தனைதான் இருந்தாலும் ஒவ்வொரு அவித்தையா நிவர்த்தி ஆகும் போது அது குறையணுமே அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரே பதில் அவர் என்ன சொல்றாங்கன்னா, தேவதாலே அந்த ஆன்மானிகாரி கடந்து சொல்லியிருக்கார், ஆனந்தியாது நக்ஷயப்பிரசங்க. ஒரு கணக்கு இருந்ததுன்னா, அதாவது ஒரு சங்கை இருந்ததுன்னா, எத்தனை பிரதேசம்னு ஒரு சங்கை இருந்ததுன்னா, அப்போ ஒவ்வொரு நாள் குறையும் போது அந்த சங்கை குறைஞ்சிட்டே போகும். ஒரு நூறு இவ்வளவுதான் பிரதேசம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஜீவன் முக்தியாச்சுன்னா குறைஞ்சு போச்சு, 99 தான் குறைஞ்சேன். இன்னொருத்தர் வந்தது 98 தான், இப்படி குறையும். ஆனா அனந்தம்னு சொல்றச்ச எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது இல்லையா, அனந்தம்னு சொல்றச்ச அதுல ஒண்ணு குறைஞ்சதுன்னு சொன்னா அந்த ஆனந்தத்துக்கு பந்தமே இல்லை. அஞ்சாவத்தாக அதாவது எண்ணிக்கைக்கு உட்பட்ட பதார்த்தத்துலதான் ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி முக்தி ஆக ஆக அது குறையும்னு சொல்லலாம். அனந்தமான ஜீவன் இருக்கிறது அதுல இத்தனை ஜீவன்களுக்கு முக்தி வந்தது சொன்னா முக்தி வர வர அந்த ஜீவன்களுக்கு அனந்தமானத்தினாலேயே குறவு கிடையாது. எப்படி எடுக்கலாங்கிறது எனக்கு புரியல, ஆனா அவர் சொல்றது அப்படிதான் அனந்த அதனாலதான் அனந்தம்னே வர பேரு பற்றிய சொல்லும் போது. அதனால அனந்தம்னு சொல்றது எத்தனை ஜீவன்களுக்கு முக்தி வந்தாலும் அது அனந்தமாகவே இருந்திருந்திருக்கும். அதுக்கு வந்து ஒரு நாள் எல்லா ஜீவனும் முக்தியாகி கடைசியில ஒண்ணுமே இல்லை மாறி போயிட்டு அப்படிங்கிறது கிடையாது.